இருக்காரா இல்லையாங்கிறதுக்கு அறிபவர் இன்னொருத்தர் இருக்காரோ இல்ல. சர்வாத்மனஹா ஞாதோ ஞாத்திரந்தரா பாபா, அவரே அறிவதற்கு வேற உத்தரம் கிடையாது. சாட்சிணி சாட்சி வர்ஜிதா, எல்லாவற்றையும் சாட்சி. ஆனா அவளை பார்க்கறதுக்கு இன்னொரு சாட்சி கிடையாது. அதே விதமாகத்தான் எல்லா கண்ணு பாக்குறதா, காது கேட்கறதா, மூக்கு மாறுறதா, அதே விதமா சாப்பிட்டது ஜீர்ணமாச்சா, எல்லாத்தையும் அறிவதற்கும் அங்கே ஒருத்தர் இருக்கிறார். ஆனா அவர் வேலை செய்யறாரான அறிபவருக்கும் அவரை பார்க்கறதுக்கும் ஒருத்தர் இல்ல. அவர் பார்க்கறதுக்கு ஒருத்தர் இருப்புமே ஆனால் அது கண்ணாகலாம் காதாகலாம் மூக்காகலாம், ஆனால் அவரை பார்க்கறதுக்கு ஆளே கிடையாது. அவர் ஒருத்தர் தான் சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்தை அறிவதற்கு வேற ஒருத்தரும் கிடையாது. ஆகையால் சர்வாத்மனஹா ஞாதோ ஞாத்யந்தராபாவாது, அவர் விதிதாதன்யத்வம், அறியப்பட்ட பொருள்களை விட வேறானவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ரூம்ல ஒரே ஒரு விளக்கத்தான் இருக்கு. அவ்விளக்கத்தான் அங்கிருக்கக்கூடியதான எல்லா பொருள்களையும் பிரகாசிக்கிறது. விளக்கை பிரகாசிக்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. விளக்கு இருக்கா இல்லையா என்று காட்டி கொடுப்பதற்கு மற்றொரு விளக்கு இல்லை. ஆனா அந்த விளக்கினுடைய ஒளியில் தான் எல்லா பொருளையும் பார்த்துக் கொண்டிருக்கள். அப்படி விளக்கு எப்படியோ அதே விதமாக எல்லாவற்றையும் விளக்குக்கு விளக்கிக் கொண்டு ஒரு ஆத்மா உள்ள இருக்கார் சுவப்பிரகாசமாக. அந்த நிரந்தர மனிந்தன மேதமான, எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறார். சிலர்கள்லாம் கொஞ்ச நேரம் வேலை செய்யும், கொஞ்ச நேரம் வேலை செய்யாது. கண்ணு வேலை செய்யும், காது வேலை செய்யாது. காது வேலை செய்யும், காது வேலை செய்யாது. கை கொஞ்ச நேரம் எழுதும், அப்புறம் வெறுமனா இருக்கும், சும்மா இருக்கும். ஏன்டா எழுதினா ரொம்ப சிரமமா இருக்கு, வெறுமனை. அப்படி எல்லா உருப்படிகளும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் வேலை செய்யும், அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கும். ஆனா எப்பொழுதும் அது வேலை செய்யறதா இல்லையா என்கிறது எப்பொழுதும் பார்த்து கொண்டு வச்சிருக்கார். ஆனா அவரை வேற யாராவது பார்ப்பாளோ? இல்ல, அவரை வேற யாரும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்டதான நிலையில அவர் இருக்கார். அத சர்வாத்மனஹா ஞாதுஹு ஞாத்ரந்தரா பாவாது விதிதாதன்யத்வம். ஆகையால் தான் அறியப்பட்டதை விட வேறானது. நம்ம அறியப்பட்டது அறியப்பட்டதுங்கிற வெளியில் இருக்கிற பொருள்கள் நினைச்சுருக்கோம். அறியப்பட்ட பொருள்கள் வெளியில் இருக்கக்கூடியதான பொருள்கள் மட்டுமல்ல, ஆத்மாவினால் அறியப்பட்டது கண்ணு காது மூக்கு நாக்கு இவைகள் எல்லாம், இவைகளை விட வேறானது. எப்படி குடத்தை விட ஆத்மா வேறோ, உங்க கண்ணை விட ஆத்மா வேறானது. என் கண்ணும் அறியப்பட்டது யாரால்? ஆத்மாவினால். என் கண்ணு பார்க்கிறது, என் கண்ணு இப்ப பார்க்கவில்லை. கண்ணு பார்க்கிறது என்கிறதை ஆத்மா அறிந்தார், கண்ணு பார்க்கவில்லை என்கிறதும் ஆத்மாவை அறிந்தார். அறியப்பட்ட பொருள்களுக்குள்ள கண்ணு காது மூக்கு நாக்கு இவைகள்லாம் உண்டு. யாரால் அறியப்பட்டது? ஆத்மாவினால் அறியப்பட்டது. ஆத்மாவினால் அறியப்பட்டதான கண்ணு காது மூக்கு நாக்கு மற்ற பொருள்களோட வேறானது ஆத்மான்னு நான் சொன்னேனேயானால், அப்ப என்னாச்சு? புலன்களோட வேறானதா? குடத்திலிருந்து வேற ஆத்மான்னு நமக்கு சொல்ல வேண்டாம், நமக்கு முன்னாலேயே தெரியும். தூண் ஆத்மாவா? தெரியாது. வீடு ஆத்மாவா? அதெல்லாம் இல்லையேன்னு நமக்கு தெரியும். ஆனா கண்ணு மட்டும் ஆத்மான்னு நான் சொல்றேன், ஏன்னா நான் பார்க்கிறேங்கிறேன். காது கேட்டா நான் கேக்குறேங்க. நமக்கு டவுட் எங்க இருக்கு? புலன்கள் ஆத்மாவோ எனக்குடையதான ஒரு சந்தேகம். என்ன நான் எனக்குடையதான பதத்தை அதோட சேர்த்து சொல்றேன். கண்ணு பார்க்கும் பொழுது நான் பாக்கிறேங்கிறேன், காது கேட்கும் பொழுது நான் கேட்கிறேங்கிறேன். ஒரு சில சமயத்துல கண்ணு காது மூக்கனாக்க இவைகளையே நான் எனக்குடையதான பொருளால சொல்லக்கூடியதான ஆத்மாவாகவுமோ எனக்குடையதான ஒரு சந்தேகம் வருது. ஆகையால் இப்பொழுது இந்த மந்திரம் என்ன சொல்றது? கண்ணு காது மூக்கனாக்க இவைகள்லாம் பார்க்கப்பட்டதான பொருள்கள் ஆத்மாவினால். ஆகையால் ஆத்மாவானது பார்க்கப்படும் பொருள் அல்ல, அது என்னது? பார்க்கும் பொருள், அது திருக்கு. இவைகள்லாம் திருஷ்யம், இவைகள்லாம் பார்க்கப்பட்ட பொருள்கள். ஆத்மாவானது பார்க்கும் பொருள், அதுதான் பார்க்கிறது. மற்றவைகள் எதுவும் அதனால் பார்க்கப்படுகின்றதவே ஒழிய அது பார்க்கப்பட்டதான பொருளாக ஆகாது. அது பார்க்கும் பொருள், அது திருக் ஸ்வரூபம் அப்பா. ஆகையால் விதிதாதன்யத்துன்னு சொன்ன என்னதான்? ஒரு விளக்கானது இருக்கக்கூடியதான பொருள்களை விளக்கிறதே இல்ல, விளக்கிறதே தவிர மற்ற இன்னொரு பொருளால் விளக்கப்படவில்லையே, வேற இன்னொரு தீபம் இந்த தீபத்தை காட்டி கொடுக்கலையே. அதே விதமாகத்தான் அங்கு ஆத்மா ஸ்வப்பிரகாசமாக உள்ள இருக்கு. அது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கு, அது எல்லாவற்றையும் வேலை செய்யும்படி தோன்றது. அது வேலை செய்யறதா இல்லையா என்கிறதும் கவனிக்கிறது. ஆனா இந்த கண்ணு காது மூக்கனாக்கு இத ஒண்ணுமே ஒரு நாளும் அதை கவனிக்கலப்ப. ஏன் தன்னர்? அது கவனிக்கப்படும் பொருளாக இல்ல, அது எல்லாவற்றையும் கவனிக்கும் பொருளாகத்தான் இருக்கு. ஆகையால் அத சர்வாத்மனஹா ஞாதவோ ஞாத்ரந்தராபாவா விதிதாதன்யத்வம் சொல்லிட்டு இருக்கல. இது வேற எங்கே ஸ்ருதியில சொல்லிருக்கு? சவேத்தி வேத்யம் நச்சபஸ்யாஸ்தி வேத்தா
இது ச மந்திர வர்ணாத் சவேத்தி வேத்யம் சஹாத்மா வேத்யம் வேத்தி. அறிய வேண்டியதான பொருள்கள்லாம் அறிந்து கொண்டே இருக்கிறார். எந்தெந்த பொருளா இருந்தாலும் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டே இருக்கிறார். வேத்யம் சர்வம், அறியக்கூடியதான பொருள்களை எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொண்டே இருக்கிறார். நச்சி வேத்தா, அந்த ஆத்மாவை அறிபவன் வேற யாரும் இல்லை சுவாமி. இந்த ஆத்மா தான் எல்லாத்தையும் அறிகிறார். கண்ணு காது மூக்கு நாக்கு மற்ற எல்லா பொருள்களையும் ஆத்மா அறிகிறார். ஆனா ஆத்மாவை அறிபவர் வேற ஒண்ணும் இல்லை. ஏதாவது என்ன சார் ஆச்சுன்னா விதிதாதன்யதுன்னு. இது விதிதாதன்யதுன்னு சொன்னப்ப புரியலையே சார், அதுக்காகத்தானே இவ்வளவு வண்டியும் சொல்லிதான் எடுத்துட்டேன். அறியப்பட்ட பொருளோட வேறானதுன்னு என்ன அர்த்தம்? கண்ணு காது மூக்கு நாக்கு மனசு பிராணம் இவைகளெல்லாம் இவைகளை பார்க்கிறவர், இவைகளுக்கு சாட்சியா இருக்கிறவர். ஆனால் இவைகளால் பார்க்கப்படுபவர் அல்ல அப்படின்னு. இதுதான் ஸ்வேதாஸ்வதரம் சொல்றது. சவேத்தி வேத்தியம் வேத்தா இதுஜ மந்திரவர்ணார். அது மட்டும் இல்ல விஜயாதாரம் அரே கேன விஜானியாத். பிரதாரண்யத்துல அறிபவரை யார் அறிய முடியும்? ஏ அரே அரேன்னு ஆத்துக்காரிய கூப்பிடுற, யாஜ்ஞவல்க மைத்திரேய கூப்பிடுற. அம்மா எல்லாவற்றையும் அறிபவரை யார் அறிய முடியும்? கண்ணு காது மூக்கு நாக்கு இவைகளை அறிபவர் ஒருவர் இருக்கிறார். யாரு? ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதி தியாசிதவியா, அவர் இருக்காரு. அந்த ஆத்மாவிலிருந்து அல்லவா எல்லா பொருளும் தெரிச்சு வெளியில வந்தது. எப்படி நெருப்பு தணல வீசினோமையானால் நெருப்பு பொறிகள் கிளம்புறதோ அப்படித்தானே சர்வே வேதாக சர்வே லோகாக சர்வே ஆத்மானாக வீச்சரந்து அதிலிருந்து எப்படி வெளியில வந்ததோ. யதானத்தியாசந்தமான சமுத்திரே அஸ்தங்கச்சந்தி நாமரூபே விஹாயா அப்படின்னு நதிகள் எல்லாம் அங்கிங்க வரங்க கடைசியில எப்படி அந்த சமுத்திரத்துல போய் சேர்றதோ அப்படி எல்லா பிராணிகளும் எப்படி உள்ள போய் போகிறாளோ அந்த ஆத்மா இல்லையா? அந்த ஆத்மாவை யார் அறிவா? அவர் அல்லவா விஜ்ஞாதா, எல்லாவற்றையும் அறிபவர் அல்லவா அவர், அவரை யார் அறிய முடியும் அப்படின்னு விரதாரண்யத்துல சொல்லு. சார் கேன உபநிடத்துல ரொம்ப புரிஞ்சுக்கிறது கஷ்டம் சார் அப்படிங்கிறல, வேற உபநிடத்துல சொன்னதும் நீங்க புரிஞ்சுட்டுதான்ப்பா இப்படி சொல்றத. ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கிற கட்டமான போகங்கள்லாம் ஓரிடத்துல கோத்து வச்சா போல இருக்கு, அதனாலதான் ப்ராப்ளமா இருக்கு. விஜ்ஞாதாரமரே கேன விஜானிய, எல்லாவற்றையும் கண்ணு வேலை செய்யறதா இல்லையா என்கிறத அறிபவரும், காது வேலை செய்யறதா இல்லையா என்கிறத அறிபவரும், மனசு வேலை செய்யறதா இல்லையா என்கிறது அறிபவரும், அவரே அறிய முடியாது, யாரால அறிய முடியும் அப்படின்னு சொல்லிருக்கு பாருங்க. வியக்தமேவ விதிதம் தஸ்மாத் அந்யத்யத்யபிப்ராய. இப்ப விதிதாது அந்யது எனக்கூடியதான போர்ஷனுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லிருக்கேன். விதிதாது அந்யது அறியப்பட்டதை விட வேறானது. அறியப்பட்டதான பொருளோட வேறானது என்கிற சொன்னால் அறிபவர் அர்த்தம் சொன்னேன். எல்லாவற்றையும் அறிபவர், அறியக்கூடியதான பொருள் ஒண்ணு, அறியப்படும் பொருள். நான் தூணை பார்க்கிறேன் என்று சொன்னால் தூணானது அறியப்பட்ட பொருள், நான் என்கிறது அறிபவர். இது திருக்கு அது திருஷ்யம். உலகத்துல திருஷ்யங்கள் தான் எல்லாமே. திருக்கு யாரோ உள்ள இருக்கிற ஆத்மா ஒருவர் தான் திருக்கு, சர்வ திருக்கு அவர். அப்படிப்பட்டதான சர்வ திருக்குன்னு நான் சொன்னேன். அவரே அறிய முடியாது என்கிறதுக்கு ஸ்வேதாஸ்வதர மந்திரமும் சொன்னேன், பிரதாரண்யகமும் சொல்லி இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்ப இதில் நம்ம சாதாரணமான யுக்தியை வச்சு பார்ப்போம். லோகத்துல வியக்தமேவ விதிதம், நான் இதை அறிந்தேன் அப்படின்னு நீங்க எந்த பொருளை சொல்றீங்களோ, ஏதாவது ஒரு பொருளை சொல்லுங்க, அதுல என்னென்ன லட்சணம் இருக்குன்னு யோஜனை பண்ணி பாருங்க. சாதாரணமாக நான் இந்த டேபிளை அறிந்தேன்னு சொல்றேன். உபநிஷத்துன்னு வேற எங்கேயோ போயிட்டு நம்ம கண்ணுக்கு முன்னால நமக்கு புரியறதானே சொல்லிட்டு இருக்க. நான் இந்த டேபிளை அறிந்தேன்னு நீங்க சொல்றேன். இப்ப அறியப்பட்ட பொருளானது இந்த டேபிள், அறிபவர் யாரு? நான். இதான் திருக்கு திருஷ்யம், இவ்வளவுதான் வித்தியாசம். அதுல இந்த திருஷ்யம் என்று சொல்றேல அதனுடைய லட்சணம் என்ன இருக்குன்னு பாக்குறார். அப்பிட்ட வியக்தமேவ விதிதம், வியக்தம்னு என்ன அர்த்தம்? அபிவியக்த நாம ரூப காரியம், அதான் வியக்தம். ஒரு பெயர், ஒரு உருவம், ஒரு செயல், இந்த மூணும் இருக்கு, அதுக்கு வியக்தம்னு பேர். இது பிரதாரண்யத்துல நாமரூப கர்ம பிராமணத்துல சொல்லியிருக்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பெயர் உண்டு, ஒரு உருவம் உண்டு, ஒரு செயல் உண்டு. இந்த டேபிள்ல இதுக்கு டேபிள்னு பேர் உண்டு, இதுக்கு ஒரு உருவம் உண்டு, நாலு கால் இருக்கு, மேல ஒரு பலகா இருக்கு. சோ இதுக்கு நாமா உண்டு, ஒரு ரூபம் உண்டு, அதுக்கு ஒரு செயல் உண்டு, புஸ்தகம் வச்சுக்கிறது உபயோகப்படுறது. சோ இது வியக்தம். சோ லோகத்துல எந்த பொருளை நான் அறிவேனோ அந்த பொருள்ல எப்படி இருக்கு, வியக்தமா இருக்கு. அதனாலதான் அது விதிதம். திருக்கு ஆத்மான எப்படின்னார், இதை விட அப்பாற்பட்டது. இதுக்கு ஒரு பெயர் உண்டு, ஒரு உருவம் உண்டு, ஒரு செயல் உண்டு. இதுக்கு வியக்தம் விதிதம்னு பேரு. உங்க ஆத்மாவை என்ன சொல்லிருக்கேன், விதிதாதன்யத்துன்னு சொல்லிருக்கேன். விதிதாதன்யத்துன்னு எப்படி இருக்குன்னார், இதை விட வேற இருக்கணும். அதுக்கு பெயர் இல்லை, அதுக்கு உருவம் இல்லை, அதற்கு செயல் இல்லை. வியக்தம்னு எதை சொல்றோம், அது விதிதம். இந்த ஆத்மானது விதித்தத்தை விட வேறானது. எத் விதிதம் வியக்தம், எது விதிதமாக வியக்தமா இருக்கோ அது எப்படி, தது அந்நிய விலட்சணத்வாத். இப்ப இத டேபிள்னு நான் சொன்னேன், டேபிள்னு சொன்னதுமே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, தூணான்னு கேட்டா என்ன சொல்ல போற, சார் டேபிள் வேற தூணு வேற, இது மனையா இல்ல டேபிள் வேற மனை வேற, இது டேப் ரெக்கார்டரா இல்ல டேப் ரெக்கார்டர் வேற மனை, இது புஸ்தகமா புஸ்தகம் வேற டேபிள் வேற. சோ நான் டேபிள்னு ஒரு பொருளை குறிச்ச மாத்திரத்தினால் மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளை விட வேறானதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கு. அதான் வியக்தம் அந்நிய விஷயத்வாத், இது வேற ஒண்ணும் இல்ல. ஆகையில் என்ன ஆயிடுச்சு, அல்பம். அல்பம்னு தமிழ்ல விசவு, இங்க அல்பம்னு சின்னது. இது ஒரு பரிச்சின்னமான ஒரு பொருள். அதோட இல்ல சவிரோதம், இதுக்கு விரோதி ஒண்ணு இருக்க. டேபிள்னு சொன்னா அதுக்கு விரோதியா ஒரு சேர் ஒண்ணு இருக்க, அது வேற இது வேற. சவிரோதம் ததா அநித்யம், நீங்க எந்தெந்த பொருளாதும் பார்க்கலாம். உலகத்துல தாங்கள் பார்த்ததான பொருள் அது வந்து ஒரு சின்னதான பொருளா இருக்கணும். அதோட இல்லாமல் அது அதுக்கு மாறான ஒரு பொருள் ஒண்ணு இருக்கணும், அது அனித்யமாக வேற இருக்கு. அதையேவ அநேகத்வாது, ஒன்னா இல்லாது. இங்க ஒரு டேபிள் இருக்கு, ஒரு சேர் இருக்கு, ஒரு தூண் இருக்கு, ஒரு மனுஷன் வெவ்வேறையா இருக்கு. அநேகத்வாத் அசுத்தம், அதனால அசுத்தம் ஒரு நாள் கழியக்கூடியது. அதையேவ ஆகையால் தத்விலட்சணம் பிரம்மா. இப்ப நீங்க விதித்தம்னா வியக்தம்னு சொன்னேன், விதித்தம் அறியப்பட்டது, அறியப்பட்டதுன்னு கிளியரா இருக்கு. கிளியரா எது இருக்கோ அதுக்கெல்லாம் என்னென்ன வித்தியாசம் பார்த்தோம், ஒரு பரிச்சின்னமாக ஒரு லிமிடேஷன் இருக்கு, விரோதத்தோட கூடி இருக்கு, அதுக்கு மாறான ஒரு பொருள் இருக்கு, அது அனித்யமாக இருக்கு, அது அநேகமாக இருக்கு, அது அசுத்தமாக இருக்கு. அசுத்தம்னு ஒரு நாளைக்கு அழியக்கூடியது. அச்சா இதை விட வேறான பொருள் அப்படின்னு ஆத்மாவை விதிதா தன்யத்துன்னு சொல்லிடு. விதிதம்னு என்ன சொன்னா, அல்பம் சவிரோதம் அனித்யம் அநேகம் அசுத்தம், இதுதானே விதிதம். உலகத்தில் எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளை இத்தனை இருக்கா இல்லையா, ஒரு தூணை நீங்க பார்த்தேள், சோ அறியப்பட்டதான பொருள் என்ன, தூணு. அந்த தூணானது எப்படி இருக்க, முதல்ல அது அல்பமா இருக்கு, ஒரு சின்னதா ஒரு சைஸோட கூடி இருக்கு. இந்த தூணுன்னு சொன்னா தூணுக்கு தாங்கக்கூடியதான ஒரு பொருள், மேல ஒரு சீலிங்னு ஒண்ணு இருக்கு. சோ இதை விட வேறான பொருள் இருக்கு, அது அனித்யமா இருக்கு. தூணுன்னு வச்சுட்டு இருக்கோம், கொஞ்ச நாள் ஆனா இது இடிச்சுட்டு வேற எடுத்துட்டு இருக்கோம், அது பர்மனன்ட்னு சொல்றல இல்ல. அதே விதமாக என்ன, அநேகம், ஒரே ஒரு தூணா இருக்க நிறைய தூண்கள் இருக்கு. அதோட இல்ல அசுத்தம், ஒரு நாளைக்கு இருக்கு, அது நன்னா இல்லைங்கிறதுக்காக தானே பெயிண்ட் அடிக்கிறேன். விவகாரம் என்ன எடுதுனர், உலகத்துல தாங்கள் பார்த்ததான பொருள்கள் இத்தனை லட்சணங்களால் ஐந்து தோஷங்களோட கூடியிருக்கு. உங்களால் அறியப்பட்ட பொருள் ஆத்மாவானது அறியப்பட்ட பொருளோட வேறானதுன்னு நான் சொன்னேன். அதுதானே விதிதாதன்யது, அந்நதே எவதத் விதிதாது. சோ விதிதாதன்யதுன்னு சொன்னா அது எப்படி சார் இருக்கணும், இது அல்பமா இருக்கிறதுனால ஆத்மா அனல்பம், இது சவிரோதத்தோட கூடி இருக்கு, எப்பொழுதுமே கான்ட்ரா ஐட்டம் இருக்கவே இருக்குது. அதுக்கு என்ன, அதுக்கு ஒண்ணும் கிடையவே கிடையாது. அது என்ன, எதோடையும் விரோதம் இல்லை, கண்ணோடையும் சேரும், காதோடையும் சேரும், மூக்கோடையும் சேரும், ஆத்மா எல்லாரோடையும் சேரும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும். ஆத்மா ஆத்மாவுக்கு விரோதி யாரும் கிடையாது. சோ அது அவிரோதம். ஆத்மா நித்தியம், என்ன இது அழியக்கூடியதான பொருள்களை பார்க்கிறவர் அவர், ஆகையால் அவர் எப்பொழுதும் நித்தியம். ஆத்மா ஏகம் ஒண்ணுதான், ஆத்மா நானா ஆத்மாக்கள் எல்லாம் ஒண்ணுதான். இதெல்லாம் அசுத்தமான பதார்த்தங்கள் மாறிக்கொண்டே இருக்கு, இது எப்படின்னு, இது சுத்தம். ஆகையால் விதிதாதன்யத்துன்னு இப்படி லட்சணங்கள் வந்திருக்கு அப்படின்னு. ததோ அனித்யம் அத ஏவ ஏனேகத்வாத் அசுத்தம் அத ஏவ தத்வ லட்சணம் பிரம்மா இது சித்தம். ஆகையால் அந்நதேவ தத் விதிதாதுன இப்படி வந்த பிறகு விதிதாதன்யதுன்னு சொன்னதுனாலே நமக்கு ஆத்மா இப்படி இருக்குன்னு அறிஞ்சிருக்கு. எது அனல்பமாகவும் அவிரோதமாகவும் நித்தியமாகவும் ஏகமாகவும் சுத்தமாகவும் ஆத்மா இருக்குன்னு தெரிஞ்சது. சரி சார், அப்படின்னா விதிதாதன்யதுன்னு இருக்கு அப்படிங்கிறல, அப்ப அவிதிதமாக இருக்கட்டுமே, அறியப்படாத பொருளா இருக்கட்டுமே, அறியப்பருளா அறியப்படாத பொருளாகவும் ஆத்மா ஆகாது அப்படிங்கறது மேல சொல்லணும். அந்நதேவ தத்விதித்தார் அதோ அவிதிதாததி அப்படிங்கிற மந்திரத்துல அந்நதேவ தத்விதித்தார் அப்படிங்கிற பாகம் மட்டும் இருக்கும். இதுக்கு மேல அதோ அவிதிதாததி எனக்கூடியதான பாகத்தை வியாபாஷ்யம் பார்க்கணும். இத நாளைக்கு இல்ல நாளன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு மூணாவது மந்திரம். முதல் மந்திரத்துல குலங்களை ஏவறது யாருன்னு கேட்டான். குலங்களை ஏவறது இன்னரும் சொல்ல முடியாது, சைதன்யம்னு சொல்ல வேண்டியதா போயிடும். சின்மாத்திர ஸ்வரூபம் அப்படின்னு சொல்ல வேண்டியதா போச்சு. சின்மாத்திர ஸ்வரூபம்னு புரியாது. அதுக்காக என்ன சொன்னார்னா, கண்ணு காது மூக்கு நாக்கு இவைகள்லாம் ஜட பதார்த்தங்களோ இல்லையோ, லோகத்துல இருக்கிற ஜட பதார்த்தம் பாத்தீரோ இல்லையோ, அது எப்படி இருக்கு, வச்ச இடத்துல இருக்கு, அசைய மாட்டேங்கிறது. ஆனா கண்ணும் அசைகிறது, காதோ கேட்கறது, காலோ நடக்கிறது. அப்ப இந்த புலன்கள் எல்லாம் தன் தன் காரியத்தை தான் பண்றதுன்னு இதுவோ ஜடம்னு தீர்மானமான பிறகு இத வந்து இவருக்கு வேலையை செய்யறதுன்னு அதை இயங்கி வைக்கிறவா மொத்தம் இருக்கணும். யாராவது தூண்டினா தான் அந்த காரியத்தை பண்ண முடியும். அதில் தூண்டுபவன் யாரு என்கிறது உன் கேள்விக்கு அர்த்தம். அதற்கு சமாதானம் சின்மாத்திரம்னு சொல்லலாம், சாட்சின்னு சொல்லலாம். சாட்சின்னா அவர் வெறுமன இருக்க நீதி காரியங்கள் நடக்காரு. ஏன்னா அவர் ஒவ்வொருத்தரையும் கையை பிடிச்சு எழுத வைக்கிற அக்ஷராபியாச தண்ணிக்கு வெள்ளித்தட்டுல அரிசியை போட்டு குழந்தையுடைய கையை பிடிச்சுண்டு வரல, ஆ ஆ சிவாய நமஹ சித்தன் நமஹ அப்படின்னு அப்பா எழுதுவார். அப்படியே எழுத வைக்கிறார் உங்களை பரமாத்மா இல்லையே. ஆனா என்ன பண்றாரு, அவர் பாட்டுக்கு தேவையான இருக்கார் ஹிருதயத்துல. அவர் இருந்தார், இவையெல்லாம் வேலை செய்யணும். அப்ப இவைகள் வேலை செய்யறதுக்கு அவர் என்ன வெறும்னு ஒரு காரணமா இருக்கார், அவ்வளவுதான். ஒரு நிமித்தமா அங்க இருக்கார். அவர் இருந்தால் இவைகள் வேலை செய்யறது அப்படிதான் சொல்ல முடியும். அப்ப அவர் என்ன சாட்சியா இருக்கணும், ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், வெறுமன உட்கார்ந்துட்டு தான் போறோம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல சாட்சியா இருக்கார் அப்படின்னு சொன்னார். சாட்சியா இருக்கார்னு சொன்ன பிறகு அப்புறம் ஒரு சந்தேகம் வருது. லோகத்துல சில பதங்கள்ல இன்னொரு பதம் இருந்தால்தான் இந்த பதத்துக்கு அர்த்தம் வரும். பிரதியோகி பதங்கள்னு பேர் அதுக்கு, ரிலேட்டட் டேர்ம்ஸ். அப்பான்னு சொன்ன பையன் இருக்கணும், ஆத்துக்காரின்னு சொன்ன ஆத்துக்காரன் ஒருத்தர் இருக்கணும். அதே போலயே ஒரு ஒரு பொருள் இருந்தா தான் இன்னொரு பொருளுக்கு அர்த்தமே வரும். அதே போல சாட்சிங்கிற ஒரு பொருள் இருக்கு பார்த்தீங்கள, அது சாட்சின்னு என்ன அர்த்தம், எல்லாவற்றையும் பார்க்கிறவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப பார்க்கப்படும் பொருள் இருந்தா தான் பார்க்கிறவன் சொல்லலாம், இல்லைன்னா இருப்பவன் சொல்லலாம். இப்ப பார்க்கிறவன் நீங்க சொல்றீங்களே சாட்சின்னு சொல்றீங்களே, அப்ப அந்த சாட்சிங்கிற பத அது என்ன சொல்றது, சாட்சியம்ங்கிற ஒரு பொருளை எதிர்பார்க்கிறது, எதிர்பாராமல் நீங்க சொல்லலாம் அப்படின்னா என்ன பண்றது, இந்த சாட்சிங்கிற பதத்தையும் நம்ம சொல்ல முடியல. அந்தர்யாமிங்கிற பதம் சொல்லுவோம்னர், பொருளை கண்ட்ரோல் பண்றவர் அர்த்தம். கண்ட்ரோல் பண்ணப்படும் பொருள் இருந்தா தான் அந்தர்யாமி. அந்தர்யாமிங்கிற ஒருத்தரை கண்ட்ரோல் பண்றான்னா யார கண்ட்ரோல் பண்றானோ அவன் இருக்கணும், அப்பதான் அவனை கண்ட்ரோல் பண்ண. அப்படி இன்னொரு பதார்த்தத்தோட சம்பந்தம் இல்லாம ஒரு பொருளை சொல்லணுமே ஆனால் யோஜனை பண்ணி சின்மாத்திரம்னு சொல்ற தவிர வழி இல்லைன்னு. அப்ப அந்த சின்மாத்திரம்னு தான் சொன்னார். அது ஸ்ரோத்ரேன ஸ்ரோத்ரம் என்ன, கேவல சின்மாத்திர ஸ்வரூபம்னு சொல்ல வேண்டியதா வந்து. கேவல சின்மாத்திரமா உனக்கு என்ன புரியும், புரியலையே. அந்த சிஷ்யனோ தன்னை கேட்டார், கேட்டும் பொழுது அவன் மனசுக்கு அது புரிஞ்சு சந்தோஷப்படுற பண்ணி சொல்லணும், அதற்காக அது சொன்னா போராதுன்னு வச்சுட்டு அடுத்ததாக ஒரு மந்திரத்தை சொன்னார். நதத்திர கச்சதி நவாக் கச்சதி நோமன. அப்ப அது சின்மாத்திரம் தான், அது அதை உன் கண்ணால பார்க்க முடியாது, வாக்கால சொல்ல முடியாது. லோகத்துல நிறைய பொருள்களை கண்ணால தான் பாக்குறோம். 90% அது ஆப்ஜெக்ட் நீங்க அறிந்து கொள்றது கண்ணால தான். சில பதார்த்தங்கள் எது, கந்தம் சப்தம், இவையெல்லாம் கண்ணால அறியல. ஆனா அதை இருக்குன்னு வாயால சொல்றேன். உலகத்துல வாக்கால சொல்ல முடியாதான பதார்த்தமே கிடையாது. என்ன வாச்சியத்துவம், கேவலான்மை, அத்தியந்தாபாவா, அப்ரதியோகி, எல்லா பொருளையும் இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாத பொருள் இல்ல. எந்தெந்த பொருள் இருந்தாலும் சரி, இந்த பொருள்னு வச்சா அதுக்கு ஒரு பேரை வச்சிருவோம், நமக்கு அந்த பேரை வைக்க தெரியும். எல்லாத்தையும் பிடிக்கிறதே அந்த வாக்காவது ஆத்மாவை சொல்லுமோ அப்படின்னா, உங்க வாக்கும் ஆத்மாவை குறிப்பிடாது. ஆத்மாவை சொல்வதற்கு சொல்லலை. என்ன இப்படி சொல்லிட்டு இல்லை சார், அதான்பா வாக்கால சொல்ல முடியாது, கண்ணால பார்க்க முடியாது. கண்ணு வாக்குங்கிறது உபலட்சணமாக சொன்ன எந்த புலனுக்கும் விஷயம் இல்லை. எந்த புலனுக்கும் விஷயம் இல்லாத போனாலும் சில பொருள் எல்லாம் சுகம் துக்கம் வெக்கம் தைரியம் இவைகள்லாம் நம்ம பார்க்கல, ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த மனசானது சப்தத்தினால சொல்ல முடியாத போனாலும் கண்ணு புலன்கள்னால அறியப்படாத போனாலும் அதை மனசு அறிந்து கொள்றது, அப்படி இந்த மனசாவது அறியட்டுமே அப்படின்னு சொல்றது ரைட்டா தான் இருக்கு. ஆனா மனசும் அதை புரிந்து கொள்ளாது. மறுபடியும் மனசு புரிந்து கொள்ளும் புலன்களால தெரியாத விஷயத்தையும் சிலத மனசு புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னேன்னு அது மாதிரி பிரம்மத்தை புரிஞ்சுக்க முடியும். என்ன மனசாலையும் பிரம்மத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஏன் புலன்கள்னால முடியாதோ இல்லையோங்கிறது என்ன அர்த்தம்? மனசானது ஒரு காலத்துல புலன்கள்னால ஒரு விதமாக புரிந்து கொண்டதை மாத்தித்தான் மனசு புரிந்து கொண்ட சாமர்த்தியம் இருக்கு. குதிரைய தனியா பார்க்கணும், கொம்ப தனியா பார்க்கணும், குதிரை கொம்புன்னு சொன்னா இவர் சொல்றது தப்புன்னு தெரியும். ஒரு ஸ்திரீய தனியா பார்க்கணும், ஒரு பையனை தனியா பார்க்கணும், அந்த மலடிக்கு மைந்தன்னு சொன்னா ஓஹோ இப்படி சொல்றார் அப்படின்னு தெரியும். மைந்தனையும் ஒரு அம்மாவையும் தனித்தனியாக பார்த்து அதற்கு பிறகு மலடி மைந்தன்னா மனசு கனெக்ட் பண்ணும். இந்த மனசுக்கு என்ன சாமர்த்தியம் இருக்குன்னா தனித்தனியாக பார்த்த பொருள்களை வெவ்வேறு காலங்களில் பார்த்த பொருள்களை ஒன்றாக சேர்க்கிறதுங்கிறது அடிஷனல் தர்மம் அதற்கு. ஆனா இப்படிப்பட்டதான பொருள் இல்ல பிரம்மா, ஆகையால் இந்த மனசுனாலையும் அறிந்து கொள்ள முடியாது. ஆகையால் இத சொல்றது ரொம்ப கஷ்டம், அதனால நான் என்ன சொல்றேன், வேற வழியாக நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சது. வேற வழியா எப்படி சொல்றேள்? அந்நதேவ தத்விதிதா ததோ அவிதிதா ததி. இது ரொம்ப முக்கியமான மந்திரம் இந்த கேனோபனிஷத்துல. அதனாலதான் இந்த கேனோபனிஷத்துல ஆச்சாரியால் வாக்கிய பாஷையில ரொம்ப விஸ்தாரமா சொல்றாரு, பத பாஷையில இவ்வளவு சொல்லல. இது விஸ்தாரமா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, உங்க மனசானது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பாக்கணும். அது எந்த சந்தர்ப்பத்துல அந்த மனசானது அதை எப்படி புரிந்து கொள்றதுன்னு பாக்கணும். இப்ப அதுக்கு ஒரு வழி சொன்னார், அந்நதேவ தத்விதிதா. இன்னொரு பாகம் அதோ அவிதிதா தரி இருக்கு, அது அப்புறம் பாப்போம். அந்நதேவ தத்விதிதா எனக்கூடியதான பதத்துக்கு மட்டும் என்ன அர்த்தம் சொல்றது? இது விரும்பின காதால கேட்கறது மட்டும் இல்ல, ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னு மனசுல யோசனை பண்ணி பண்ணி பார்த்தா புரியும். அவர் நமக்கு அந்நதேவ தத்விதிதாதுன்னு சொன்னார், விதிதாதன அறியப்பட்ட பொருள்களை விட வேறானது பிரம்மம். அவ்வளவுதான் விஷயமானது. என்ன தாங்கள் எதை அறிஞ்சின்றிருக்கீளோ அது பிரம்மம் இல்லை. அறிஞ்சின்றிருக்கீளோ கண்ணாலேயோ காதாலேயோ மூக்காலேயோ வாக்காலேயோ தோளாலேயோ மனசாலேயோ எதை அறியப்பட்டதோ அதெல்லாம் பிரம்மம் இல்லை. அப்ப பிரம்மத்தை அறிஞ்சுக்கணுங்கிறேள், இது இல்லாம பிரம்மம் இல்லைங்கிறேள். சார் உங்களுக்கு ஆத்மா அனாத்மா விவேகம் தானே பண்ணி தரணும். அனாத்மாக்குள்ள ஆத்மா கலந்து போச்சு, அதை பிரிச்சு எடுத்து காட்டணும். அப்படித்தானே பண்ண முடியும். பிரிச்சு எடுத்து காட்டுறதுன்னா இதெல்லாம் இல்லையே இல்லைன்னு சொன்னா தானே மீதி எச்சம் எது இருக்கோ அதை நீங்க புரிஞ்சுக்க போறேள். பாலும் ஜலமும் கலந்து போயிடுது. ஹம்சம் என்ன பண்றது? பாலை குடிச்சுட்டு ஜலத்தை வைக்கிறது. அப்ப ஜலம் வேற பால் வேறன்னு தெரிஞ்சது. அதே விதமாக இங்க என்ன சொல்லணும் உங்களுக்கு? ஆத்மா வேற அனாத்மா வேற, இவ்விரண்டுகளில ஒரு பொருளை தனியா பிரிச்சு கொடுக்கணும். தனியா பிரிச்சு கொடுக்கணும்னு அது ஆத்மாவை எடுத்து தங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றது ஒரு வழி, அனாத்மாவை தூக்கி போடுறதுன்னு ஒரு வழி. பாலையும் ஜலமும் கலந்திருந்தால் பாலை தனியா வச்சு ஜலத்தை வைக்கிறது ஒரு வழி, ஜலத்தை குடிச்சுட்டு பாலை மிச்சு வைக்கிறதுன்னு ஒரு வழி. அதே விதமாக நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அனாத்மாக்களை தூக்கி போட்டு ஆத்மாவை மட்டும் தனியா காட்டுறோம். பாலை என்ன பண்றது? பாலை குடிச்சுட்டு ஜலத்தை வைக்கிறது அம்சம். அதனாலதான் இது என்ன பரமாம்சம்னு பேர். அம்சத்தை விட வசதி, பாலும் ஜலமும் கலந்துருந்தா எது வசதி? பாலை தான் வசதியான பொருள். இந்த பாலை தானே உங்களுக்கு மிச்சம் வைக்கணும். ஆனா அண்ணன் என்ன பண்றதுன்னு, பாலை குடிச்சுட்டு பெருஞ்சலத்தை கீழே வைக்கிறது. ஆனா உபநிஷத்து என்ன சொல்றதுன்னு, அப்படி இல்ல, ஆத்மாவை தனியா உங்களுக்கு வச்சிருக்கே அனாத்மாக்கள்லாம் தூக்கி போடுறது. இது இல்ல இது இல்லேதி, அப்ப இது இல்ல இது இல்ல இது இல்ல. ஆனா என்ன அந்நத் பரமஸ்தி, இதை விட வசதியான ஒரு பொருள் ஒண்ணு இருக்கப்பா. அதபராயா ததக்ஷரம் அதிகம்யதே அப்படின்னு பரமான ஒரு பொருள் ஒண்ணு இருக்கு, அதை பாரு அப்படின்னு உங்களுக்கு சொல்றது. இப்ப அந்த பரம்ங்கிற பொருள் எது அப்படின்னு சொல்றதுக்காக அபரமான பொருளை தூக்கி போடுறது, நிஷேதம் பண்றது. அந்த அபரமான பதார்த்தங்களை நிஷேதம் பண்ணுவது எப்படி என்கிறதை அந்நதேவ தத்விதிதாத்னு சொல்லி, அந்நதேவ தத்விதிதாத்னு நமக்கு என்ன சொல்றார்? நீயே யோஜனை பண்ணுங்க, நீ எதை அறிந்து கொண்டிருக்காயோ, ஐம்புலங்கள்னாலையும் மனதினாலையும் உலகத்தை எதை நீ அறிந்து கொண்டிருக்காயோ அவைகள்லாம் ஒரு பக்கம் வை, அவைகள்லாம் எப்படி இருக்குன்னு பாரு. அதெல்லாம் ஆத்மா இல்லையே தானா தெரியும். இதுக்காக அவன் யோஜனை பண்ணினான். நான் அறிந்ததான பதார்த்தங்கள் எதது இருக்கேன், வியக்தமான பதார்த்தங்களை அறிந்து கொண்டிருக்கேன். வியக்தமான கிராஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பெருசா இருக்கணும், ரொம்ப சின்னதா இருந்தா என்னால கிரகிக்க முடியல. சவுண்ட் ரொம்ப சின்னதா இருந்தா காது கேட்கல, கொஞ்சம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க டிவியில் அப்படிங்கிறேன். சின்னதா இருந்தா கேட்கல, ரொம்ப மைல்டு சென்டா இருந்தா முக வாசனை அறியல. அதே போல ரொம்ப சின்ன பொருளா இருந்தா கண்ணு தெரியல, வெறும் எட்டி ஒரே ஒரு சின்ன முடி இருக்கு கண்ணுக்கு தெரியல. என்ன பண்றது, அது என்ன கிட்ட வந்தாதான் தெரியுது. அதான் நாலஞ்சு பொருள் சேர்ந்திருந்தா அப்படா நன்னா தெரியுது. அப்ப என்ன, சூட்சமான பொருளா இருந்தா தெரியல. எதுவும் சூட்சமா இருந்தா உங்க புலனுக்கு ஆகாது. அப்ப நீங்க பார்த்த பொருள் எல்லாம் எப்படி இருக்கு, ஸ்தூலமா இருக்கு வியக்தமாக இருக்கு. வியக்தமா இருக்கிறது மட்டும் இல்ல, ஒரு பொருளை சொன்னா அதுக்கு மாறுதலாக இன்னொரு பொருள் இருந்துட்டே இருக்கு உலகத்துல. ஒன்ன சொன்னா அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு பொருள் இருந்து, சக்கரைன்னா திதிப்பா இருக்குன்னா கசக்கிறதுக்கு வேப்பம் பழம் இருக்கு, என்ன பண்றது, காரம்னா அதுக்கு ஆப்போசிட்டா புளிப்புன்னு ஒண்ணு இருக்கு. இப்படி லோகத்துல எந்த பொருளா இருந்தாலும் சரி, அதுக்கு பிரதியோகியான ஒரு பொருள், அதோட சம்பந்தமான ஒரு பொருள் இருந்துட்டே இருக்கு. அதான் சவிரோதம்னு பேர். சோ எந்த பொருளோ அது எப்படி, ஒன்னு வியக்தமா இருக்க, இன்னொன்னு வியக்தமா இருக்கிறதுனால அல்பம் ஒரு சைஸ் இருக்கு அதுக்கு. ஒரு டேபிள்னா இவ்வளவுதான் இருக்கணும், சேர்னா இவ்வளவுதான் இருக்கணும், வீடுனா இவ்வளவுதான் இருக்கணும். நம்ம கேட்கறோம் எவ்வளவு பெருசு, போய் பாருங்க சரவணா ஸ்டோர்ல, இது எவ்வளவு என்ன, இது ஒரு படி பிடிக்குமா ரெண்டு படி, என்ன தினந்தோறும் சமையல் பண்றவாளே இவா போய் கேட்கறான், அவன அவன் சமையல் பண்றதுக்கானோ என்னமோ, இது ஒரு படி பிடிக்குமா ரெண்டு படி பிடிக்குமான்னு கேட்கறான். அப்ப என்ன, ஒரு பொருளுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு, ஒரு பரிணாமம் இருக்கு, பரிமாணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சோ அது அல்பமா இருக்கு, வியக்தமா இருக்கு, அல்பமா இருக்கு, தன்னோட கூடியதான் இன்னொரு விரோதமான ஒரு பதார்த்தத்தோட கூடி இருக்கு. எந்த பதார்த்தமா இருந்தாலும் அது அநித்தியம், ஒரு நாளைக்கு அழியக்கூடியதான பொருள். அழியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமே தவிர அது அழியத்தான் அழியது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வாங்கி அப்படியே இருக்கும் சார், ரொம்ப நாள் இருக்கும் நினைச்சோம். அதுக்கப்புறம் என்ன, கொஞ்சம் ரெண்டு மூணு சொட்டை விழுந்தேன்னா தூக்கி போட்டோம், பிடிக்கல. அப்ப என்ன, எல்லா பொருளும் அநித்தியமாகத்தான் இருக்கு, நிச்சயமான பதார்த்தம் உலகத்துல காணவே இல்லை. இன்னொன்னு என்ன, அதனாலேயே அநேகம், ஒவ்வொரு பொருள் மாதிரியே கோடி கோடி பொருள் இருக்கு உலகத்துல. ஒரு குடமா எத்தனை குடம், எத்தனை வசனம், எத்தனை தூணு லோகத்துல பாருங்க. உங்க கண்ணுக்கு சில தெரியறது சில தெரியலையே தவிர, உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் அதுக்கு நிறைய திங்ஸ் இருக்கு, ஒன்னே ஒன்று தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதோடைய அசுத்தம் எந்த பொருளா இருந்தாலும் கலந்து இருக்கு, இன்னொரு பதார்த்தத்தோட கலந்து தான் இருக்கு. பஞ்சபூதங்களுடைய பிரக்கிரையிலேயே சுத்தமா வைக்கல சுவாமி, எல்லாத்தையும் எல்லாத்தையும் கலந்துட்டார். விவகாரம் முழுக்க புதுசா கடக்கார கலக்க வேண்டியது இல்ல, எல்லாமே அவரே ஆரம்பிச்சுட்டார் மொதல. அதுல உலகத்துல இருக்கிற பொருள் இப்படித்தான் சொல்லிருக்கேன். இத்தனை சொன்னாரோ இல்லையா இந்த சிஷ்யன், நீ பார்த்த அறிந்த பொருள்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொன்ன, அவன் வந்து அறிந்த பொருள்கள்லாம் ஒரு சின்ன பரிமாணத்தோட கூடி இருக்கு, அது ஸ்புட்டமா இருக்கு, வியக்தமா இருக்கு, அது சவிரோதமா இருக்கு, அது அநித்தியமா இருக்கு, அது அநேகமாக இருக்கு, அது வந்து அசுத்தமா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்த பிறகு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இவைகள் எல்லாம் பிரம்மத்துல இல்லைன்னு. அந்யதேவ தத் விதிதாது, எதை நீ அறிந்தியோ அதை விட வேறு வேறுன்னு சொன்னதுமே என்ன சொன்னார், அவனுக்கு பிளட் கேட்ஸ் ஓபன் ஆயிடுது. ஓஹோ, ஆத்மானா எப்படி இருக்குன்னா, ஆத்மா சின்னதா இருக்காது, அது ஒரு சைஸ் அதுக்கு இருக்காது. அதோட இல்ல, ஆத்மாவுக்கு விரோதியே கிடையாது, எல்லார் இடத்துலயும் எங்கும் இருக்கு. ஆத்மாவானது நித்தியம், பொருள் எல்லாம் இருக்கிற காலத்திலயும் இருக்கும், பொருள் எல்லாம் போன பிறகும் இருக்கும். அதுக்கு அப்படி ஆத்மா ஏகம், ஏன்னா எல்லா இடத்துலயும் இருக்குன்னா தனித்தனியா இல்லையா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்குன்னா வெவ்வேறையா தான் இருக்கணும், ஒரே சமயத்துல ஒருவரே ரெண்டு இடத்துல இருக்க முடியாது. ஏகம்னா ஆகாசம் மாதிரி எங்கேயும் இருக்கலாம். அதோட ஆத்மா சுத்தம், பஞ்சபூத பதார்த்தங்களுடைய சம்பந்தமே இல்லை. ஓஹோ, இத்தான பொருள் அர்ஜுன்டா சரம், ஆத்மா விதிதா தன்யது அந்யதேவ தத் விதிதா அப்படின்னு சொன்ன மாத்திரத்தினால அவனுக்கு என்ன புரிஞ்சது, ஆத்மா மகத்து, ஆத்மா அவிரோதி, ஆத்மா நித்யம், ஆத்மா ஏகம், ஆத்மா சுத்தம், இத்தான பொருள் அவன் புரிஞ்சுட்டான் சார். இத்தனை புரிஞ்சுட்ட பிறகு இவ்வளவுத்தானா ஆத்மாவுக்குன்னு கேட்டான். அதோட நிற்கத, இந்த தர்மங்களும் ஆத்மாவில இல்லைன்னு. இப்ப இதுவரைக்கும் இத்தனை இருக்குன்னு நம்ம புரிஞ்சுட்டோம், இந்த தர்மங்கள் ஆத்மாவில இல்லப்பா அப்படின்னு இவனை புரிய வைக்கிறதுக்காக தான் அதோ அவிதிதாததி அப்படின்னு ஆச்சாரியன் சொன்னார். இதான் அடுத்ததான அந்யதேவ தத்விதிதாதுங்கிறது நம்ம புரிஞ்சுண்டது. எப்பவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கடைசி மூச்சு பறையும் தான் இந்த ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு தரம் நடத்திவிட்டு இன்னும் என்ன ஞாபகம் வச்சுக்க சொல்லல, கேட்கக்கூடாது. இந்த தத்துவமானது எப்பொழுதும் நமக்கு ஞாபகம் இருக்கணும். இத்தனை உலகத்தில் இருக்கிற பதார்த்தங்களோட வேறானது அப்படின்னு சொன்ன பிறகு, அது இத்தனை விதமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சின்ற பிறகு அதுக்கு மேல சொல்ற, அதோ அவிதீதாததி, அறியப்பட்ட பொருளை விட வேறானது. அறியப்பட்ட பொருளை விட வேறானது என்று சொன்னதுனால நமக்கு என்ன புரியுறது அப்படிங்கறது இப்ப பாக்கணும். அதான் அஸ்து தருகி அவிதிதம் விதிதாதன்யதுன்னு சொன்னல. அப்பொழுது அறியப்பட்ட அறியப்படாததான பொருள் என்று இருக்கட்டுமே ஆத்மா, ஆத்மா அறிந்த பொருள் இல்லை அப்படின்னு சொன்னள். அறியப்பட்டதான பொருள் இல்லை என்று சொன்னதுனாலே நமக்கு ஆத்மா என்னமா இருக்கும்னு ஒரு ஐடியா ஃபார்ம் ஆச்சு. ஆத்மா அனல்பமாகவும், ஆத்மா அவிரோதமாகவும், ஆத்மா நித்தியமாகவும், ஏகமாகவும், சுத்தமாகவும் ஆத்மா இருக்கு என்றதான ஒரு அபிப்பிராயத்துக்கு நான் வந்தேன். அப்ப ஆத்மா அவிஹிதமாக இருக்கட்டுமே, அறியப்படாத பொருளாக இருக்கட்டுமே அப்படின்னு இல்லப்பா. ஏன் விஞ்ஞான அனபேட் விஞ்ஞான அனபேட்சத்வாத், ஆத்மா வந்து விஞ்ஞான அபேட்சமாக இல்லை. லோகத்துல எனக்கு இது தெரியாதுன்னு நீங்க சொன்னீங்க, தெரியாதுன்னு சொன்னதுமே என்ன சொல்ற இன்னொருத்தர், ஏன்னா தெரியாதுங்கிறேன் அது கத்துக்கோயே. எந்த பொருளா இருந்தாலும் எப்பவா இருந்தாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், தெரியலேன்னு சொன்னா அதை அறிஞ்சுக்கணும். எதுவா இருந்தாலும் சரி, அது தெரியலன்னா போனா போட்டோன்னு விடப்படாது. நம்ம வாசித்து போறோம், நமக்கு எல்லாம் கிருதார்த்தாலும் ஆயிட்டோம், இது வேற எங்கேயாவது இருக்கலாம், பணத்துல வரலாம், வேற எங்கேயாவது வரலாம், படிப்புல மட்டும் வரப்படாது. எத்தனை கோடி வருஷங்களானாலும் தெரியாத விஷயத்தை நாம் அறிந்து கொண்டே இருக்கணும். அதற்காக தான் சர்வதா சர்வகாலமும் வேதாந்த சிரவணம் பண்ணி கொண்டே இருக்கணும். சப்ரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டா அதர்வாய ஜேட்ட புத்திராய பிராஹா, பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டா. ஒவ்வொன்னையும் அது தெரிஞ்சுண்டு இதை தெரிஞ்சுன்னு இல்லை, இவைகளுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கக்கூடியதான பிரம்ம வித்தியை அறிந்து கொண்டே இருக்கணும். அது ஏன் இன்னைக்கும் சரஸ்வதி மாதாவும் கத்துண்டே இருக்கலாம், எப்படி அம்பாளுக்கு சேவை பண்ணு, சச்சா மரதமா வாணி சவ்ய தட்சிண சேவிதா, எதற்காக எனக்கு வந்த ஞானம் பரிபூர்ணமாகவே இருந்து கொண்டிருக்கணும். அது ஞானத்தோட ஞான திருப்தாலா இருக்கப்படாது, போயிடுது போறோம் கிடையாது, இதானவரே என்ன தெரிஞ்சு. அப்ப ஒரு பொருள் எனக்கு புரியவில்லை என்று தாங்கள் சொல்வீளையானால் இம்மிடியேட்டா நெக்ஸ்ட் இது என்ன வருது, அப்ப அறிந்து கொள்ளுங்கள். அப்ப அறிந்து கொள்ளுங்கள்னா ஒரு விஞ்ஞானத்தை அபேட்சிக்கிறது. எனக்கு புரியவில்லைன்னு சொன்னால் அடுத்ததாக என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்ள ஒரு அறிவை எதிர்பார்க்கிறது. பிரம்மமானது இன்னொரு அறிவை எதிர்பார்க்கலப்பா, அதனால அவிதித்தம்னு சொல்ல முடியும். எப்படி அந்த தாட் ப்ராசஸ் எப்படி போறதுன்னு பார்க்கணும். அது வந்து அவிதிதா தன்யது அப்படின்னு சொன்னார். அறியப்படாத பொருளை விட வேறானது. அறியப்படாத பொருள் என்று தாங்கள் எதை சொல்வீளோ அப்பொருள்கள் எல்லாம் எப்படி இருக்கு, இன்னொரு அறிவை எதிர்பார்க்கிறது. எனக்கு இது தெரியாதுன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க, அது எப்படி நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன். அதே விதமாக ஆத்மாவானது இன்னொரு அறிவை எதிர்பார்க்கிறதா, எதிர்பார்க்கலை. ஆகையால் அறியப்படாத பொருள் என்று சொல்ல முடியாது. அதனால அஸ்து தரி அவிதிதம் விஞ்ஞான அனபேட்சத்வாத் எத்தி அவிதிதம் தத் விஞ்ஞானாபேட்சம், எது வந்து அறியப்படவில்லையோ அது விஞ்ஞானாபேட்சமா இருக்கு. எப்படி அவிதித விஞ்ஞானாயி லோகே பிரவர்த்தி, லோகத்துல மனுஷியெல்லாம் எதுக்கு பிரவர்த்திக்கிற, அறியாத பொருளை அறிவதற்காகத்தானே பிரவர்த்திக்கிற. இது தெரியல அது தெரிஞ்சுக்கிறோம், கம்ப்யூட்டர் தெரியல சொல்லி கொடுக்குறவாட்ட போய் கேட்டுக்கிறோம், அந்த விஷயம் புரியல அது இவனே தெரியல, சங்கீதம் தெரியல இது என்ன சுவாமி ராகம் அப்படின்னு கேட்கல, ஓஹோ இப்படியா, இதுக்கு என்ன மூர்ச்சனா, இதுக்கு என்ன கிராமம், இதுக்கு எப்படி தாயே, இதுக்கு எப்படி வரிசைகள், இவ எல்லாம் கேட்டுன்னா தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எந்த பொருளா இருந்தா நமக்கு தெரியலையோ அந்த பொருளை கேட்டு புரிஞ்சுக்கிறோம். இந்த பிரம்மமானது புரிந்து கொள்ளவில்லை, எனக்கு தெரியாது என்று சொன்னேன், ஆனால் அதை அறிவதற்கு ஒரு ஒரு அறிவை தாங்கள் எதிர்பார்ப்பேன் இல்லையா. லோகத்துல அறியாத பொருளை அறிவதற்காகத்தானே பிரவர்த்தி இருக்கு. இதம் தூ இந்த பிரம்மம் என்றால் விஞ்ஞான அனபேட்சம், இது ஒரு அறிவையும் எதிர்பார்க்கல. சாஸ்திரமான அறிவை எதிர்பார்க்கறதா சார் இல்ல, ஆச்சாரியனுடைய அறிவை எதிர்பார்க்கறதா இல்ல, எதையும் எதிர்பார்க்கல. அப்ப இது அறியாத பொருள்னு சொல்வீல, லோகத்துல அறியாத பொருளா இருந்தால் ஒரு ஆச்சாரியனையோ ஒரு சாஸ்திரத்தையோ ஏதோ ஒன்று எதிர்பார்த்து அதனால நமக்கு வரலாம். இது எதையும் எதிர்பார்க்கலையே, எதிர்பார்க்கலன்னு நாங்க ஏன் வாசிக்கிறதுன்னு கேட்கக்கூடாது, அதுக்கு பதில் சொல்ல போறேன். சாஸ்திரம் என்ன பண்றது, ஆச்சாரியன் என்ன பண்றார், இவை எல்லாம் எப்படி வர்றதுங்கிறது பின்னால பதில் சொல்ல போறார். ஆனா உண்மை என்ன, இந்த பிரம்மமானது ஓர் அறிவையும் எதிர்பார்க்கலை. இதன் தோ விஞ்ஞான அனபேட்சம் தஸ்மாத் எனப்பா விஞ்ஞான ஸ்வரூபத்வாத். இதுவே விஞ்ஞான ஸ்வரூபம் சுவாமி. இருட்டு, இருட்டுல இருக்கிற பொருள்கள் எல்லாம் தான் அறியப்பட வேண்டுமே எனால் வெளிச்சத்தை எதிர்பார்க்கும். வெளிச்சமானது இன்னொரு வெளிச்சத்தை எதிர்பார்க்கிறதோ? குடம் இருக்கு, குடத்தை நாம பார்க்கணுமே ஆனால் அதற்கு மேல் இருக்கக்கூடியதான இருட்டை போக்கினால்தான் குடத்தை அறிய முடியும். இருட்டு நீக்குவதற்காக வெளிச்சத்தினுடைய எதிர்பார்ப்பு இருக்க குடத்திற்கு. வெளிச்சமானது நமக்கு அறியப்படணுமே ஆனால் இன்னொரு வெளிச்சத்தினுடைய எதிர்பார்ப்பு இருக்கோ? இல்ல. அதே விதமாக குடத்தையோ மற்ற பதார்த்தங்களோ அறியணுமே ஆனால் உங்களுக்கு அறிவு வேணும். அறிவை அறிவு அறிய இன்னொரு அறிவு வேண்டாம். தஸ்மாத் விஞ்ஞான ஸ்வரூபத்வா. இந்த ஆத்மா விஞ்ஞான ஸ்வரூபம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, ஞானம் ஆனந்தம் பிரம்மா, ராதேர் தாது பராயணம் அப்படின்னு கேவல விஞ்ஞான கனஸ்வரூபம். சின்மாத்திர ஸ்வரூபம், ஞானமாத்திர ஸ்வரூபம், அதை அறிவதற்கு இன்னொரு ஞானம் வேண்டியதில்லை. கஸ்மாத் விஞ்ஞான ஸ்வரூபத்வாத் நஹி யஸ்ய யத் ஸ்வரூபம் தத்தேன அந்யதா அபேட்சதே. எது எதனுடைய ஸ்வரூபமோ அது இன்னொரு பொருளால அது வேணும்னு எதிர்பார்க்காது. சக்கரை திதிக்கணுமே ஆனால் கொஞ்சம் அதுல இன்னொரு சக்கரை போடுங்க சார், அப்பதான் முதல் சக்கரை திதிக்கும்னு சொல்லிவிடும். சக்கரை திதிக்கணும், காஃபி திதிக்கணும்னா கொஞ்சம் சக்கரை போட்டுக்கிறேன், டீ திதிக்கணும்னா சக்கரை போட்டுக்கிறேன், சக்கரை திதிக்கணுங்கிறதுக்காக வேற சக்கரையை போட்டுக்கிறடா. ஏன் சுவாமி, இந்த திதிப்புங்கிறது அதுக்கு ஸ்வரூபம். புளிக்கணும்னா கொஞ்சம் புளிய போடணும், புளியே எனக்கு புளிக்கணும்னு நினைச்சதானே என்ன பண்ணும், வேற புளிய சேர்க்கிறேன், வேற ஏதாவது சேர்க்கிறேன். அப்ப என்ன, எது எதனுடைய ஸ்வரூபமோ அது தன்னுடைய சமாஜாதீயமான பொருளை எதிர்பார்க்கிறது இல்லை. இந்த ஆத்மாவோ அறிவு ஸ்வரூபம், ஆயால் இன்னொரு அறிவை எதிர்பார்க்காது. நஹி யத்ய யத் ஸ்வரூபம் தத்தேன அந்யதா அபேக்ஷதே. இந்த பாஷ்யம் எல்லாம் படிக்கிற காலத்துல கிளியரா புரிகிற போல பதம் பதமா இருக்கும். ரெண்டு நாள் அனுபவம் ஆத்துக்கு போனால் அந்த த்ரெட் ஆஃப் தாட் எங்க போயிடுதுன்னு வச்சுங்களேன், எங்கேயோ இருக்கும். கொஞ்சம் கவனிச்சுப்பேன். ஏன்னா சுவிசாரணீயமான ஒரு பதார்த்தம். இதை வச்சுட்டுதான் கடோபனிடத்துல க்ஷுரஸ்ய தாரா நிஷிதா துரத்ய துர்கம் பதஸ்தத் கவயோ வதந்தி. கத்தி மனையில் நடக்கிறா போல கொஞ்சம் ஏமாந்த கேள்வி விழுந்து போடும், இல்லைன்னா என்னடா கால அறுத்துடும். அதே விதமாகத்தான் இது என்ன, கொஞ்சம் ஏமாந்தாலும் உனவே புரியல என்ன. ஆனா அது கொஞ்சம் கவனிச்சுங்க, இது இது ஒண்ணத்தான் முக்கியமா நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதான ஒரு விஷயம். அவ்வளவு கிளியரா சொல்லிட்டு இருக்க, எதிர்பார்க்கவில்லையே. தனக்குத்தானா அபேட்சம் இல்ல, ஏன் அனபேட்சமேவ சித்தத்வாது அபேட்சாம் வினைவ ஸ்வரூ சம்பன்னத்வாது. ஒரு அபேட்சை இல்லாமலேயே அதுக்கு அந்த குணமானது வந்திருக்கு. சக்கரைக்கு திதிப்பு வேற எதையும் எதிர்பார்க்காம வந்திருக்கு. உப்புக்கு உப்பா இருக்கும் தன்மையானது எதிர்பார்க்கல வந்திருக்கு. புளியில புளிப்பானது தானா வந்திருக்கு. மிளகாயில காரமானது தானா வந்திருக்கு, வேற யாரும் எதையும் ஆட் பண்ணல. அதே போல பிரம்மத்துக்கு சைத்தன்யம் தானா இருக்கு, அது அறிவது. அது இன்னொரு அறிவால அறிய மூட்ட வேண்டியது இல்லை. பிரதீபா, அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுங்களேன். பிரதீபா ஸ்வரூப அபிவியக்தோ ந பிரகாசாந்தரம் அந்யதா அபேட்சதே. ஒரு தீபம் இருக்கு, அந்த தீபமானது ஸ்வரூப அபிவியக்த தன்னுடைய ஸ்வரூபத்தை காட்டுவதற்கு ந பிரகாசாந்தரம் அபேட்சது. இங்க ஒரு பல்பு இருக்கு, அந்த பல்புனால லைட்டு போட்டு ரூம் முழுக்க பிரகாசிக்கிறது, எல்லா பொருளும் தெரியறது. ஆனா அந்த பல்பு தெரியணும்னா இன்னொரு டார்ச் லைட் போட்டாதான் சார் தெரியும் அப்படிங்கிற. தீபத்தை உலகத்தில் இருக்கிற மற்ற பொருள்களை தான் பிரகாசிக்கிறது, தன்னை பிரகாசித்துக் கொள்வதற்கு இன்னொரு தீபத்தை எதிர்பார்க்கிறது இல்லை. பிரதீபக ஸ்வரூப அபிவியக்தோ பிரகாசாந்தரம் அபேட்சதே அந்யதா அபேட்சதே ஸ்வதோவா. தனக்கு தானே தான் இருந்தா தான் தன்னை காட்டும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. யத்ய அனபேட்சம் தத்ஸ்வதயேவ சித்தம். எது உலகத்துல வேற என்ன எதிர்பார்க்கவில்லையோ அதுக்கு என்ன சொல்லிருக்கேன், ஸ்வத சித்தம். இப்ப இந்த கோவில்ல யார் சார் இந்த லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணது, எப்ப பிரதிஷ்ட பண்ணது? இல்ல சார், அது ஸ்வயம்பூர்ணம். ஒருத்தர் பிரதிஷ்ட பண்ணாமலேயே அங்கே இருந்ததுன்னு என்ன அர்த்தம், ஸ்வதோ ஜாதம் ஸ்வதோ பூதம் ஸ்வதோ பவம் ஆயிருக்கு ஸ்வயம்பூ அப்படின்னு அப்படின்னு இன்னொருத்தர் ஒரு காலத்தை அதை கொண்டு வந்து வச்சு ஆனதில்லை. தானாக உள்ளது அப்படின்னு சொன்னதுக்கு எப்படி சொல்றோமோ அதே விதமாகத்தான் இந்த பதார்த்தம் என்னன்னா இன்னொரு பிரகாசத்தினால வரல, அது எப்பவுமே இருக்கு. நகி பிரதீபஸ்ய ஸ்வரூப அபிவ்யக்தௌ ஏவம் சித்தம் பிரகாசம் பிரதீபக ஸ்வரூப அபிவ்யக்தௌ ந பிரகாசாந்தரம் அந்யதோ அபேட்சதே ஸ்வதோவா யத்யனபேட்சம் தது ஸ்வதயேவ சித்தம் பிரகாசாத்மகத்வாத் பிரகாசஸ்வரூபத்வாத் ஆத்மான ஸ்வரூபம் நடக்கும், பிரகாசமே அதனுடைய ஸ்வரூபம். ஆகையால் பிரதீபஸ்ய அபேட்சதோபி அனர்த்தகஸ்ய, அந்த பிரதீபமும் இன்னொரு பிரதீபத்தை கொண்டு வந்து அங்க வச்சாலும் அதை வேஸ்ட், இன்னொரு பிரதீபம் இல்லாமலே இந்த தீபம் தெரியும், ஆகையால் அது வேஸ்ட் தான். அனர்த்தகஸ்ய பிரகாசே விசேஷாபாவாத், அந்த தீபம் வந்ததுனால இந்த தீபத்துல ஒரு விசேஷமும் ஏற்படவில்லை. ஆயால் ஆத்மா இருக்கும் பொழுது அந்த ஆத்மாவை பத்தி நீங்க புதுசாக அம்பதரம் கேட்டாலும் அந்த ஆத்மாவில வித்தியாசம் ஒன்றும் ஏற்படல. குடமானது இருட்டா இருந்தது, அந்த இருட்டா இருக்கிற குடத்தை வெளிச்சம் கொண்டு வந்தா அது மேல இருட்டு போச்சு. அதே போல ஆத்மாவுக்கு மேல ஏதாவது இருந்து போறதா இல்ல, ஆத்மா எப்பொழுதும் ஒரே சொருக்க மாட்டான். நகி பிரதீபஸ்ய ஸ்வரூப அபிவ்யக்தௌ பிரகாச பிரதீப பிரகாசா அர்த்தவா, ஒரு தீபமானது தன்னுடைய ஸ்வரூபத்தை காட்டுவதற்காக காட்டும் காலத்தில் பிரதீப பிரகாசா இன்னொரு தீபத்தினுடைய பிரகாசமானது அர்த்தவான், அதுக்கு உபயோகப்படுகிறதா இல்லை. நைவம் ஆத்மனஹான்யத்ர விஞ்ஞானம் அஸ்தி, அட்லீஸ்ட் அங்கே நீங்க என்ன சொல்வேள், இந்த தீபம் இருக்கு இந்த தீபத்தை நாம் விளக்க இன்னொரு தீபத்தை கொண்டு வருவேன்னு நீங்க சொல்லலாம். இங்க ஆத்மா நடத்துல இன்னொரு பொருளை கொண்டு வரவும் முடியாது உங்களது. ஏன் சுவாமி, நைவம் ஆத்மனா அந்யத்ர விஞ்ஞானம் அஸ்தி, உலகத்துல ஆத்மாவை தவிர ரெண்டாவது பொருள் அறிவுங்கிறதே கிடையாது. அறிவு என்றால் ஆத்மா தான், ஆத்மாவை தவிர அறிவுங்கிறதே கிடையாது லோகத்துல. என்ன சொல்ல பொருள், தீபத்துக்கு வேணா இன்னொரு தீபத்தை கொண்டு வரலாம், ஆத்மாவை தவிர இன்னொரு அறிவு கொண்டு வரலாம் பார்க்கலாம். ஆத்மா அறியப்படல சார், ஆத்மாவை அறிவூட்டுவதற்காக இன்னொரு அறிவால் நான் பார்க்கிறேன் அப்படின்னு தாங்கள் சொல்வேளையானால் இந்த ஆத்மாவை தவிர ரெண்டாவது அறிவு இல்லையப்பா, நான் என்ன பண்றது. என்று தாங்கள் கூறலாம், ஆத்மாவை தவிர இரண்டாவது அறிவே இல்லையே உலகத்துல. விரோதயதி சேத், இதுவரைக்கும் கேட்டுட்டு தான் சிஷ்யன், நானும் பார்த்துட்டே இருக்கேன் நீர் பாட்டு சொல்லிட்டே போறல, உலகத்துல ஆத்மாவை தவிர வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பிரகாசம் இன்னொரு பிரகாசத்தை எதிர்பார்க்காதுங்கிற. அப்ப உங்க வேதாந்தம் எல்லாம் என்ன பண்றது, ஆத்மாவை அறிவுட்டாத்தானே வந்திருக்கு, ஆத்மாவை சொல்றதுக்காகத்தானே வந்திருக்கு. ஆகையால் முன்னும் முன்னும் விரோதமா பேசுறல, ஸ்வரூப விஜ்ஞானே விஜ்ஞான ஸ்வரூபத்வா விஜ்ஞானாந்தரம் நாபேட்சதே, இது ஸ்வரூப விஜ்ஞானம், அது விஜ்ஞான ஸ்வரூபமாக இருக்கு, விஜ்ஞானத்தை தவிர ஒண்ணும் இல்ல, அறிவே அதனுடைய உருவம், அதற்காக இன்னொரு அறிவை எதிர்பார்க்கறதில்லை அப்படின்னு தாங்கள் என்ன சொல்றோம், எல்லாம் அசத்துனா சரியா இல்ல. ஏன் லோகத்துல பாருங்க, திருஷ்யதேஹி விபரீத ஞானம் ஆத்மனி, நான் லோகத்துல கேக்குறேன் எல்லாரையும் சுவாமி ஆத்மாவை தெரியுமா ஆத்மாவை தெரியுமா, ஒவ்வொருத்தரும் சொல்ற ஆத்மா தெரியலேங்கிற சில பேர், சில பேர் இதோ நான் தான் ஆத்மான்னு சரீரத்தை காட்டுறான், சில பேர் கண்ணை காட்டுறான், சில பேர் காதை காட்டுறான், ஆத்மான எங்க இருக்குன்னு ஆத்மாவது விபரீத ஞானம் பிராந்தி ஞானம் இருக்கு, ஆத்மாவில தெரியாதுங்கிறான், ஆத்மாவில பிராந்தி ஞானம் இருக்கு. சமயஞானி ந ஜானாமி இது ஆத்மனி, அதோட இல்ல நமக்கு உண்மையான ஞானம் தெரியுமான்னு, ஆத்மா அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏனால் என்ன சொல்லணும், ஆத்மா தானே ஞானம், அறிவு ஞானத்தை அறிஞ்சேனே எனக்கு ஞானம் இருக்கே ஆத்மாவை பத்தி தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்லணும். யாரையாவது கேட்டு பாருங்க ஆத்மாவை தெரியுமா அப்படின்னா, அப்படிங்க ஆத்மான்னு ஒரு பொருள் இருக்குன்னு தெரியல, நமக்கு பிரம்மன் தெரியுமோ அப்படின்னு கேட்டேன்னா பிரம்மா அப்படிங்கிறானே தவிர அவனே பிரம்மம்னு நீங்க சொல்லல, பிரம்மாத்மின்னு சொல்றல சார், எத்தனை பேருக்கு உலகத்துல தெரியும். அப்ப ஆத்மா தெரியுமா, ஆத்மா அறிவு ரூபமா, ஆத்மா அறிவு இன்னொரு அறிவு இல்லையா, நீ பாட்டுக்கு மேட கோட கட்டிட்டே போறல, நம்ம அனுபவத்துக்கு விரோதம் சரியாகவே வரமாட்டேங்கிறது. சரி நாங்க சொல்றதுதான் ஒரு மாதிரி இருக்கோம், உலகத்துல சொல்றதுதான் ஒரு மாதிரி இருக்கட்டும், உங்க சாஸ்திரம் என்ன சொல்றது, சுதேஷ தத்வமசி ஆத்மானமேவாவேத் ஏவம் வைதம் ஆத்மானம் விதித்வா இதி ச, பாருங்க நீ அதுவாக இருக்காய், ஆத்மாவைத்தான் அறிய வேண்டும். அப்ப ஆத்மா ஒண்ணு அதுக்கு அறிவு ஒண்ணு, ஏதம் வைதம் ஆத்மானம் விதித்வா, இந்த ஆத்மாவை அறிந்து, ஆத்மா ஒண்ணு ஆத்மாவினுடைய அறிவு ஒண்ணு, இல்ல உங்க வேதமே சொல்றது லோகத்தில் இப்படி சொல்ற, நீங்க என்னன்னா ஆத்மாவை தவிர ரெண்டாவது அறிவே கிடையாதுங்கிற, ஒன்னு ஒண்ணும் பூர்வாபர விரோதமா இருக்கு சார். ஆகையால் சர்வஸ்ருதிஷு ஆத்ம விஜ்ஞானே விஜயானாந்தராபேட்சத்துவம் திருஷ்யதே. ஈச உபனிஷத்துல இருந்து 108 உபனிஷத்துலையும் எடுத்து கொடுக்க தயாருங்கிறான். சர்வஸ்ருதிஷு எல்லா வேதங்களிலையும் ஆத்ம விஜ்ஞானே ஆத்மாவை அறிவதற்கு விஜயானாந்தர அபேட்சத்துவம் திருஷ்யதே. ஆத்மாவை இப்படி அறியணும், சிரவணம் பண்ணி அறியணும், மனநம் பண்ணி அறியணும், நிதித்தியாசனம் பண்ணி அறியணும், ஆச்சாரிய முகமாக உபதேசம் பண்ணி கொண்டு அறியணும், இப்படி எல்லாம் சொல்றது ஆத்மாவை அறிவதற்கு ஓர் அறிவினுடைய எதிர்பார்ப்பும் இல்லை என்கிறீள. தஸ்மாத் ஆயால் பிரத்யட்ச ஸ்ருதி விரோதா, பிரத்யட்ச விரோதா ஸ்ருதி விரோதா. உலகத்தினுடைய அனுபவத்துக்கும் விரோதமா இருக்கு தாங்கள் பேசுவது, ஸ்ருதியினுடைய விரோதத்துக்கும் ஸ்ருதிக்கும் விரோதமா இருக்கு. அப்படின்னு சிஷ்யன் கேள்வி கேட்டாய், அதுக்கு பதில் சொல்றார், தஸ்மாத் அப்பா ஆச்சாரியன் அந்யதேவ தத்விதிதாதுங்கிறதுக்கு எப்படி வேற அர்த்தம்னு சொன்னேனோ, அதே போல அதோ அவிதிதாதது என்கிற அர்த்தத்துக்கு நாம புரிந்து கொள்ள வேண்டியதான பொருள் வேற, அறியப்படாத பொருளோட வேறானதுன்னு மட்டும் சொல்லல. ஆனா அறியப்படாத பொருளை விட வேறானது என்று சொல்றதுனால ஆச்சாரியன் எதிர்பார்க்கிறார், எதை சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார், விஞ்ஞான கனஸ்வரூபம். அது வேற எதையும் எதிர்பார்க்கலை எனக்கூடியதான பொருளை சொல்லிக் கொண்டிருக்கார். அது ஒண்ணுதான் நிஜமான ஒரு பிரகாசம், மற்றதெல்லாம் பிரகாசங்கள் இல்லை அப்படின்னு சொல்ல தருகிறாரப்ப. நதத்ர சூரியோபாதி நச்சந்திர தாரகம் நேமா வித்யுதோபாந்தி குதோயமக்னிஹி நதத் பாசகிதே சூரியோ நசசான்கோ நபாவக. இப்படி எல்லாம் எல்லா பிரகாசங்களுக்கும் பிரகாசமா இருக்கக்கூடியதான சித் பிரகாசம், சிதேவ அதனுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி சுத்தி வளைச்சு வர, அதனுடைய அர்த்தம் நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆச்சாரியால் இவன் சொன்னதான கேள்விக்கு சமாதானம் சொல்லி உண்மையான அர்த்தம் இது அப்படின்னு நம்ம யோஜனை பண்ணினா அந்த அர்த்தம் நமக்கு புரியுறா போல மேல போய் சொல்ல போற. இத திங்கக்கிழமை மூணாவது மந்திரம், ரெண்டாவது மந்திரத்தினாலேயே ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம்ங்கிற இடத்துல ஆத்மான நீர் கேட்கலான ஆத்மா என்னதுங்கிறல, அந்த ஆத்மாவானது கேவல சின்மாத்திர ஸ்வரூபம்,